நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உயிரினங்கள் உயிர் வாழ மிகவும் அவசியமான காற்று குறித்த அடிப்படை அறிவியல் செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா காற்று. காற்றை பற்றி நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமி வந்து காற்று மண்டலம், வளிமண்டலம்னு சொல்கிறாங்க. அந்த வளிமண்டலத்தால் ஆக்கப்பட்ட இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மனிதர்களும் ஒரு உயிரினம் தான். இது மாதிரி எண்ணற்ற உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா. இந்த உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காற்றுங்கிற ஒரு பொருள் தான். உயிரினங்கள் வாழக்கூடிய அளவுக்கு காற்று மண்டலம் அமைந்திருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம் பூமிங்கிற ஒரு கோளில் தான் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது இயற்கையாகவே வந்து அந்த தகவமைப்பு ஏற்பட்டதுனால உயிரினங்கள் அதை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த காற்று வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அதாவது எப்படின்னா உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு. இப்போ நாம் வந்து சாப்பிட்றோம், யோசிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். நம்மளோட உடம்பு வந்து நம்ம சொல்படி கேட்குது. இப்போ வந்து நான் ஒரு பொருள் எடுக்கணும் அப்படி சொன்னால் உடனே கை எடுக்குது இல்லையா. இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கிறதுக்கு, அதாவது சீராக நடக்கிறதுக்கு, உடல் சீராக செயல்படுறதுக்கு இந்த காற்றுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த காற்று வந்து நம்ம சுற்றியும் பரவி இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 4 விதத்தில் இருக்குது. இதை நான் ஒரு உதாரணத்தோடு நான் விளக்கலாம்னு நினைக்கிறேன். வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம்ங்கிறது வந்து ஒரு கோள வடிவமான ஒரு பந்து மாதிரி இருக்கும். வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னு அதில் வந்து படலம் படலமாக இருக்கும். ஒவ்வொரு லேயர்னு சொல்லுவோம்ல, அதாவது வெங்காயத்தோலை உரிச்சிங்கன்னா உரிச்ச உரிக்க படலம் படலமாக ஆக்கப்பட்ட வெங்காயம் மாதிரி நம்மளோட பூமி இருக்குது. இதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெங்காயத்தோட நடுப்பகுதியை வந்து 2 பாகமாக வெட்டுறோம். வெட்டிட்டு நீங்கள் வந்து வெட்டின பாகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும் நல்லா. மொத்தமாக ஒரு 4 படலங்களாக சொல்கிறாங்க. அது என்னென்னா தரைமட்டத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ஒரு தூரத்தை ஒரு படலமாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறாங்க. தரைமட்டத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தூரம், அதுக்கப்புறம் 10-50 கிலோமீட்டர் அந்த இடைப்பட்ட ஒரு படலத்திற்கு பேர் ஸ்ட்ரோட்டோஸ்பியர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ரோட்டோஸ்பியருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-80 கிலோமீட்டர் வரையும் இருக்கிற இடைப்பட்ட தூரத்துக்கு வந்து மீசோஸ்பியர்னு சொல்லி சொல்கிறாங்க. 80 கிலோமீட்டருக்கு மேலே தெர்மோஸ்பியர், அதுக்கப்புறம் வந்து பால் வளிமண்டலம், அதுக்கப்புறம் காற்றே இல்லாத ஒரு நிலை. இப்படி தான் நம்மளோட வளிமண்டலம் அமைஞ்சிருக்கு. அதாவது பூமியின் மேற்பரப்பில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. இப்போ ஒவ்வொரு லேயரையும் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு சொன்னது அந்த ட்ரோபோஸ்பியருங்கிற படலத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த படலம் வந்து பூமியின் தரைப்பகுதியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு. காற்று வந்து இந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் அடர்த்தியாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து போக போக கொஞ்சம் கொஞ்சம் அதோட நிலை வந்து மாறும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒவ்வொரு கிலோமீட்டரு நம்ம வந்து உயர சொல்ல செல்ல வெப்பநிலை வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா நம்ம கிடைமட்ட இதில் போகக்கூடாது, செங்குத்தாக போகணும். இப்போ ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்களே செங்குத்தாக மேலே போகிற மாதிரி 1 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா 6 டிகிரி வெப்பநிலை குறையுதாம்மா. அப்போ பார்த்துங்க ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் 6 டிகிரி வெப்பநிலை குறை. இது எங்கே நடக்குதுன்னா ட்ரோபோஸ்பியர் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அடுத்த ஸ்டேஜிங் நம்ம போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு இடைப்பட்ட தூரத்தில் வெப்பநிலை வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் காற்றோட அடர்த்தி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதேமாதிரி போக போக இந்த நிலை தான் தெர்மோஸ்பியருங்கிற அந்த கடைசி இது வந்து கொஞ்சம் அதிகமாக வெப்பமாக காணப்படும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன சொல்கிறோம், ட்ரோபோஸ்பியரில் வெப்பநிலை கம்மியாகுன்றோம். கடைசி நிலை தெர்மோஸ்பியரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், சூரியனிடம் இருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் ரொம்ப அது வீரியமிக்க வெப்பமுடைய ஒரு கதிர். அது சூரியனில் வந்து 6000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வந்து உருவாகுதாமா. அந்த 6000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் வந்து பூமியை தாக்குறப்ப, பூமிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கோடி கிலோமீட்டர் நம்ம தாண்டி வரப்பயே குறிப்பிட்ட அளவு வெப்பம் வந்து அந்த சூரிய கதிர்களுக்கு இருக்கும்ல, அப்போ அந்த தெர்மோஸ்பியர் கடைசி படலத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னா, காற்று மண்டலத்தை ஊடுருவி வரப்ப அதனோட வெப்பம் வந்து அதனோட வீரியத்தன்மை குறைத்து கொண்டு வருது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 30 டிகிரி 25 டிகிரி அந்த மாதிரி தான் வெப்பம் நம்மளுக்கு. இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, இந்த வளிமண்டலத்தில் காணப்படுற படலங்கள் இதை வந்து தடுத்து நிறுத்திடுது. நாம் வந்து காற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, காற்றுங்கிறது ஆங்கிலத்தில் யாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டு விதமாக கேட்டகரிஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல காற்றுன்னா என்னென்னா, சில வாயுக்கள் சேர்ந்த வாயு கலவையை தான் காற்றுன்றாங்க. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா காற்றில் வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஆர்கான், அதுக்கப்புறம் நீராவி, இந்த மாதிரி நிறைய வாயுக்கள் கலந்த ஒரு கலவையை தான் காற்றுன்றோம். இது வந்து ஒரே இடத்துல நிலையாக இருந்தது, அசைவற்று இருந்தது, அதுக்கு பேர் வந்து வளின்றாங்க, அட்மாஸ்பியர். இதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறப்ப அதை வந்து காற்றுங்கிற ஒரு பெயர் சொல்லி அழைச்சிட்டு இருக்காங்க. அது ரெண்டு நிலை, ஒன்று வந்து வளி, அது வந்து அட்மாஸ்பியர், இன்னொன்று வந்து காற்று, ஏர். சரிங்களா, இது வந்து இந்த நான் சொன்ன அந்த வாயு கலவைகள், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மூன்று வாயுக்கள் வந்து முக்கியமான வாயுக்கள்லாம் சொல்கிறாங்க. இது வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் இந்த காற்றில் கலந்துருக்கு. நம்ம வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், நைட்ரஜன்கிற வாயு வந்து 78% வந்து இருக்குது, ஆக்சிஜன் ஒரு 21%, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடுங்கிற அந்த வாயு வந்து ரொம்ப சொற்பளவில் 0.03%, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் காற்றில் கலந்துருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் நம்ம பார்க்குறப்ப நிறைய பயன்பாடுகள் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம கலவைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கலவையில் இருக்கிற ஆக்சிஜன் வண்டி தனியாக பிரிக்கிறது, நைட்ரஜன் வண்டி தனியாக பிரிக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வண்டி தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறப்ப என்ன ஆகுனா நம்மளோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக நான் சொல்கிறேன்னே, இப்போ நாம் மனிதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்படுது. இது வந்து காற்றில் வந்து நிறைந்திருக்கு. இது தனியாக நம்ம பிரித்து ஒரு பையிலையோ இதுலையோ அடைச்சி வச்சுக்கிட்டோம் வச்சிங்களேன், இப்போ நம்ம கடலில் நம்ம போய் நீந்துறோம் தண்ணிக்குள்ளே போகிறப்ப, அதுக்கப்புறம் நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனை, மூச்சு திணறல் வருது, அந்த டயத்தில் வந்து செயற்கை முறையில் சுவாசம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வாயு தான். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வாயுவை இப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம வாகனங்களுக்கெல்லாம் வந்து டயரில் நிரப்புகிறோம்ல, அதுக்கே இப்போ தனியாக அந்த நைட்ரஜன் வாயுக்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் ஒரு உயர் தொழில்நுட்பத்தில் நம்ம பார்க்குறப்ப நைட்ரஜன் வாயுவை வந்து லிக்யூட் நைட்ரஜன், அதாவது அதை வந்து உறைநிலைக்கு கொண்டு போய் அதை பயன்படுத்தி நம்ம இன்ஜின் அதுக்கே நம்ம பயன்படுத்த முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த ராக்கெட் தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ இந்தியாவில் அதிகமாக முன்னேறிட்டு வருது இல்லையா, இவங்க வந்து லிக்யூட் நைட்ரஜனை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இது வந்து கொதிநிலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பாய்லிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இப்போ தண்ணியோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ்ன்றோம், அந்த மாதிரி இந்த வாயுக்களுக்கும் ஒரு கொதிநிலை வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், நைட்ரஜன் வாயுக்கு வந்து மிக குறைந்த வெப்பநிலையில் அது கொதிக்குது. அது ஒரு முரண்பாடு தானே, மிக குறைந்த வெப்பநிலைங்கிறது எதுன்னா மிக மிக குறைந்த வெப்பநிலை தான் சொல்லணும், -196 டிகிரி சென்டிகிரேடில் நைட்ரஜன் வாயு கொதிக்குது, தண்ணியோட கொதிநிலை 100 டிகிரி சென்டிகிரேட், நைட்ரஜன் -196 டிகிரி சென்டிகிரேட். அப்போ பாருங்கள் முரண்பாடு. இப்போ வந்து தண்ணியும் இந்த நைட்ரஜன் வாயுக்கும் ஒரு எதிர்மறையான பண்புகள் தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சிஜன் வாயுங்கிறது பார்த்தீங்கன்னா -183 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து அதனோட கொதிநிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஆர்கான்ங்கிற அந்த வாயுக்கு வந்து -186 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வந்து கொதிநிலையாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து -32 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வந்து கொதிநிலை. மூன்று நிலைகள் சொல்கிறோம்ல, திட, திரவம், வாயு, எந்த ஒரு பொருட்களுமே இந்த மூன்று நிலைக்கு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு தகுந்தாப்பில் அந்த மாதிரி மாறும். இப்போ ஒன்றும் இல்லை, தண்ணியை வந்து நம்ம சுட வைக்கிறோம், சுட வைக்கிறப்ப என்ன ஆகுது, அது வந்து ஆவியம் மாறிடுது. அதே தண்ணியை வந்து குளிர வைக்கிறப்ப என்ன ஆகுது, அது வந்து பனிக்கட்டியாக ஐஸ் கட்டியாக மாறிடுது. ஐஸ் கட்டியாக மாறுறப்ப அது திட நிலைக்கு வருது இல்லையா. இப்போ இதேமாரி கார்பன் டை ஆக்சைடை வந்து குளிர வைக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு என்ன போகுது அப்படின்னா ஒரு திரவ நிலைக்கு போகாமல் நேராக திண்மமாக மாறிடுது. அதேமாதிரி அது என்னமா உருக மாட்டேது, ஐஸ் கட்டி வச்சா உருகும்ல, அந்த மாதிரி உருகாமல் அது நேரடியாக ஆவியாக மாறிடுது. இப்போ கற்பூரம்லாம் எப்படி மாறுதுல்ல, அது பதங்க மாதல்னுவாங்கல்ல, அதாவது திண்மத்திலேருந்து திரவமாக மாறாமல் திண்மத்திலேருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுறதுக்கு பேர் பதங்கமாதல்னு சொல்கிறாங்க, சப்ளிமேஷன். அந்த மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த பண்பை வந்து பெற்றிருக்குது. இந்த மாதிரி பண்புகளை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான இடத்துலலாம் இதை பயன்படுத்துறதுக்கு இது ஒரு வழிகோலுங்கிறதுனால இந்த ஒரு தகவல் நான் சொல்கிறேன். நான் இன்னும் சில பண்புகள்லாம் இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இயற்கையில் காற்று இருக்குது, பூமி முழுவதும் பரவி நம்மளுக்கு வந்து இலவசமாக கிடைக்குது. இது வந்து சில தாக்கங்கள்லாம் ஏற்படுத்துது. இன்னும் கொஞ்சம் சில பண்புகளும் இருக்குது. என்ன பண்புகள்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து அழுத்தம்னு சொல்கிறோம்ல, ப்ரெஷர், அதை அடிப்படையாக கொண்டு சில மாற்றங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நடைபெறுது. குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போ காற்று வந்து ஒரு குறிப்பிட்ட திசை வேகம், வேகம்ன்ற என்ன சொல்லணும்னு வச்சிங்களேன், ஒரு சைக்கிளில் மிதிச்சுட்டு போகிறோன்னு வச்சிங்கன்னே ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். இதே பைக்கில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ, ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகமாக போகிறோம், 100 கிலோமீட்டர். அந்த மாதிரி இது வேகம் அதிகரிக்காது. அதாவது இந்த காற்றோட அசைவு, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரது இல்லையா, இந்த நகரக்கூடிய வேகம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க சில மாற்றங்களை ஏற்படுத்துது. ரொம்ப அதிகமாக ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா பெரிய அழிவை ஏற்படுத்துது. புயல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எதனால் ஏற்படுது, இந்த அழுத்த மாறுபாடுகள் அதனால் ஏற்படுது. அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். காற்று வந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை வந்து அடிச்சிட்ருக்கு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ நம்மளோட தோலில் வந்து இன்னொருத்தர் கையை வச்சு வேகமாக அழுத்துறாங்க அப்படின்னா நம்ம என்ன உணர்வோம், ஏதோ ஒரு பயங்கர ஒரு எடை வந்து நம்மளை வந்து அழுத்திட்டுருக்குற மாதிரி. அந்த மாதிரி தான் காற்று வந்து இந்த புவி பரப்பை வந்து அழுத்திட்டுருக்கு. இந்த அழுத்தம்ங்கிறது மாறுபடும், ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற தரையை பற்றினு வச்சிங்களேன் ஒரே சரிசமமாக இருக்கும், ஆனால் புவியோட மேற்பரப்பு வந்து அந்த சரிசமமாக இருக்கிறது கிடையாது, மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து பள்ளமாக இருக்கிற இடத்துல காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். வாயு நிலையில் இருக்கிறதுனால அது என்ன ஈஸியாக ஃப்ளோன்னு சொல்லுவாங்களா, பாயும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பாயும். இப்போ நம்ம காற்றை வந்து ஒரு டம்ளருக்குள்ளே காற்று நிரப்புறோம் அப்படின்னா அந்த டம்ளருக்கு இருக்கக்கூடிய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி இதனோட தகவமைப்பை மாற்றிக்கும். அந்த ஒரு பண்பு இருக்குது காற்றுக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்னன்னா, இப்போ திண்ம பொருள்னு சொல்கிறோம்ல, சாலிட் மெட்டீரியல் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு அணுக்களும் வந்து நெருங்கி இருக்கும், நெருக்கி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது சாலிட் மெட்டீரியல், திண்ம பொருளாக இருக்குது. இதே லிக்விட் மெட்டீரியலில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மூலக்கூறுகளும் அணுக்கள்லேருந்து கொஞ்சம் அந்த பிணைப்பு வந்து கொஞ்சம் தகர்ந்து இருக்கிறதுனால அந்த லிக்விட் மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் வாயுக்கள்ல பார்க்குறப்ப என்னென்னா மூலக்கூறுகளோட இணைப்பு வந்து ரொம்ப, ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் இணைப்பு வந்து ரொம்ப லிபரலாக, அதாவது இணக்கமாக இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால அது ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயக்கூடிய தன்மை பெற்றிருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பூமி மேற்பரப்பு வந்து ஒரே சீராக இல்லை, மேடு பள்ளங்கள், மலைப்பகுதிகள் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து காற்று வந்து இதனோட அழுத்தம் வந்து மாறுபட்டே இருக்குது. இந்த மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னு வச்சுங்களேன், அழுத்த மாறுபாடுனால காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்குது. கடல் மட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த அழுத்த மாறுபாடுனால புயல்லாம் உருவாகுது. காரணம் வந்து இந்த காற்றழுத்தம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாறுபாடு தான் காரணம். இப்போ என்ன சொல்லப்படணும்னு வச்சிங்களேன், மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல, அங்கெல்லாம் காற்றழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும். போகிறப்ப நம்மளுக்கே உணர முடியும், இப்போ நீங்கள் மலைப்பகுதியில் நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன் நெஞ்சு ஏதோ வந்து அழுத்துற மாதிரி இருக்கும், அங்கே வந்து காற்று அழுத்தம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இந்த காற்று அழுத்தத்தை வந்து கண்டறியறதுக்கு வந்து பாரமானின்னு சொல்லிட்டு ஒரு கருவி பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து அனிராய்டுன்னு சொல்லிட்டு அனிராய்டு பாரமானிங்கிற ஒரு நவீன கருவியும் இந்த காற்று அழுத்தத்தை வந்து அளவிடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம காற்று அழுத்தத்தை பார்த்துட்டோம், இப்போ வந்து புயல் உருவாகல, அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சூரியன்லேருந்து அந்த ஒளிக்கதிர்கள் வந்து பூமியை வந்து வெப்பமடைய செய்யுது அப்படி சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா பூமியோட பரப்பில் வந்து சூரிய கதிர்கள் படுறப்ப தர சூடாது இல்லையா, தர சூடானே அந்த வெப்பத்தை வந்து வெளியிடுது. தரை சூடாகிறதுனால அந்த காற்றும் சூடாகுது. காற்று வந்து எந்த இடத்துலையும் நிரம்பி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த பூமி பரப்பு சூடாகிறப்ப சூழ்ந்திருக்கிற காற்றும் வந்து சூடாகுது. சூடான காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட அடர்த்தி வந்து கம்மியாயிரும், டென்சிட்டி வந்து கம்மியாயிரும். அடர்த்தி கம்மியாயிடுச்சு அப்படின்னா சூடான காற்று மேலே எலும்பு பார்க்கும் இல்லையா. அப்போ மேலே எலும்பு போகிறப்ப என்ன ஆகும்னா குளிர்ந்த காற்றுக்கு அடர்த்தி அதிகம். அந்த காற்று வந்து இந்த மேலே எலும்பு போய்கொண்டிருக்கிற காற்று இருந்த இடத்த வந்து இது நிரப்பிக்கும். இது ஒரு சுழற்சி மாதிரி நடந்துட்டு, இது எங்கேயுமே பூமி ஃபுல்லும் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இந்த நகர்வு வந்து குறிப்பிட்ட வேகத்தில் நடக்குது. கம்மியான வேகத்தில் நடக்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா மென்காற்று அப்படின்றோம். மென்காற்றுனா இளங்காற்றுன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப வருடிட்டு போகிறது. இதுவே கொஞ்சம் வேகமாக போகிறப்ப தான் அது புயலாக மாறுது. இதை வந்து வகைகள்லாம் பிரிச்சிருக்காங்க. அதாவது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த காற்று அடிக்குது அப்படிங்கிற தன்மையை பொறுத்து வகைகள் பிரிச்சிருக்காங்க. இந்த வகைகளை பிரித்து சொன்னவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேர் வந்து ஃப்ராங்க் ஃபியூஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அதனால் அவரை கௌரவிக்கும் விதமாக காற்று அளவுக்கு வந்து ஒரு எண் கொடுக்குறாங்க, ஃபியூஃபோர்ட் எண் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணை எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, காற்றோட வேகத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறது. சில இதை ஒன்றி நான் உதாரணம் சொல்கிறேன். நான் என்னென்ன ஃபியூஃபோர்ட் எண் ஒன் அப்படின்றதுனா, காற்று வேகம் வந்து ஜீரோலேருந்து ஒரு கிலோமீட்டர் வேகத்தில், ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று அடிச்சுட்டு அப்படின்னா அது வந்து காற்று இல்லாத நிலை தான் நம்ம சொல்லணும். புகை செங்குத்தாக மேல் நோக்கி செல்லும், அவ்வளோதான். அதாவது இப்போ நம்ம ஊதுபத்திலாம் நம்ம ஏற்றி வச்சோம்னா செங்குத்தாக போதும்ல, அப்போ அதுக்கு அந்த ஊதுபத்தியில் வர புகையை வந்து தூக்குறதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருந்தாலே போதும், அது வந்து காற்று இல்லாத நிலை தான் சொல்கிறாங்க. இந்த ஃபியூஃபோர்ட் எண் ரெண்டுன்ற நிலையை பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று முதல் 5 கிலோமீட்டர் வேகம் உடைய காற்றை வந்து மென்காற்று அப்படி சொல்கிறாங்க. இது வந்து புகை திசை மாறி செல்லும், இலைகள் சலசலக்கும். இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்படியே போயிட்டுருக்கிறப்ப மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில், 102 120 கிலோமீட்டர் வேகத்தில் வர்றது வந்து ஃபியூஃபோர்ட் 12 அந்த இதில் நம்ம குறிக்கிறாங்க. அதை வந்து புயல்னு சொல்கிறாங்க. புயல்னு சொல்கிறப்ப அது என்னென்னா பெரும் சேதம்தான், கட்டடத்தெல்லாம் இடித்து ஒழுகுது, மரம் செடியெல்லாம் வேரோட சாஞ்சிருது இல்லை. இப்போ அதை வந்து ஃபியூஃபோர்ட் N12 புயல் அடிக்கிறப்ப வந்து எச்சரிக்கை சின்ன N12 இது பண்ணுறாங்க. யாரும் மீனவர்கள்லாம் வந்து கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறதுக்கு இந்த வகைகள் சொல்கிறாங்க. ஃபியூஃபோர்ட் எண்ணில் சொல்கிறாங்க. அது வந்து 13 ஃபியூஃபோர்ட் 13 சொல்கிறப்ப 120 கிலோமீட்டர் வேகம், அதுக்கு மேலே 120 அடிச்சிச்சுன்னா அது பேர் சூறாவளி. அதெல்லாம் உயிர் சேதத்தெல்லாம் அதிகமாக இது பண்ணிடும். இப்போ வந்து தானே புயல்லாம் வந்ததில்ல, இதில் நிறைய உயிர் சேதங்கள்லாம் அடிச்சு. இது வந்து என்னென்னா இயற்கை பேரழிவில் நம்ம இது பண்ணுறோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, காற்றுங்கிறது சாதாரண ஒரு மெல்லிய வருடலை ஏற்படுத்திச்சின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும். இதுவே ஒரு வீரியத்தன்மையில் அடிக்கிறப்ப பயங்கர சேதங்கள்லாம் உருவாக்குது. இது வந்து காற்று ஒண்டியும் உருவாக்குறது கிடையாது, ஈவன் வந்து தண்ணியும் அப்படி தான். நம்ம வந்து நீரை பற்றி நம்ம படிக்கிறப்பையும் அதே மாதிரி தான். சாதாரண ஆற்றில் கொஞ்சம் கம்மியாக வந்து வந்து ஓடிட்டுருக்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுவே பெரிய பேரலைகளாக உருவாகுது. இப்போ சுனாமி போன்றதெல்லாம் வந்தது இல்லை, அப்போ உயிர் சேதங்கள் நிறையா ஆகுது இல்லையா. ஸோ இதெல்லாம் இயற்கைக்கு வந்து அப்பாற்பட்ட விஷயங்கள், நமக்கு கையில் எதுவுமே கிடையாது. சில விஷயங்கள் வந்து நம்மளே வந்து இயற்கையை வந்து தொந்தரவு பண்ணுறோம் நம்ம, அந்த இதை கொஞ்சம் பார்க்கலாம். இதனால் நம்மளுக்கும் பெரிய பிரச்சனைகளை வருது, மனிதரோட வாழ்க்கை முறைகளுக்கும் நிறைய பிரச்சனைகளை வருது. அதனால் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. தீமைகள் பார்க்கறதுக்கு முன்னாடியே, நம்ம வந்து சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஆக்சிஜன் தான். அது வந்து மூச்சுக்குழல் வழியாக நம்ம நுரையல் வழியாக போயிட்டு ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்தில் கலக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, பியூரிஃபைன்னு சொல்லுவோம்ல, அது வடிகட்டுறது, அதாவது கழிவுப் பொருட்களை வடிகட்டுறது, இந்த மாதிரி செயல்களுக்கு இந்த காற்று தான் நமக்கு தேவைப்படுது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியிட்டுறோம். அதேமாதிரி தாவரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், தாவரங்கள் வந்து ஒளி சேர்க்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அது வந்து எப்படின்னா, இப்போ அந்த மாதிரி செயல்களுக்கும் காற்று வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். இப்போ நாம் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை வந்து தாவரங்கள் எடுத்துக்கிட்டு அது வந்து ஆக்சிஜனை வந்து வெளியிடுது. அப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து தாவரங்கள் தருது, தாவரங்கள் தந்து நம்ம தந்துட்டுருக்கோம். இப்போ என்னென்னா, இந்த ஒரு சுழற்சியை வந்து நம்ம வந்து இப்போ மாசுபடுத்துகிறோம் எப்படின்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன். இப்போ மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக ஆயிடுச்சு, அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ஆகிறப்ப எல்லாத்துக்கும் எல்லோரும் கிடைக்கணும்ல. இப்போ சாப்பாடுன்னு உதாரணத்துக்கு நான் சாப்பாடுன்னு சொல்கிறேன், நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தொழிற்சாலைகளை வந்து அதிகமாக நம்ம உருவாக்குறோம். அப்புறம் இந்த போக்குவரத்து சாதனங்களும் அதிகமாக இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இதிலேருந்து வெளியிடுற அந்த புகைகள் நச்சு பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பொருளை எரிக்கிறீங்க, வாகனத்தில் அந்த நம்ம பெட்ரோலை ஊற்றி இது பண்ணுறப்ப பெட்ரோல் வந்து உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது, அதுக்குள்ளார ஒரு உயர் அழுத்தத்தில் வந்து அதை அழுத்தத்துக்கு உட்படுத்துகிறப்ப அந்த பெட்ரோலில் வந்து தீ பற்றி எரியுது. எரிஞ்சதுக்கப்புறம் அதில் கார்பனுங்கிற ஒரு பொருள் வந்து வெளியிடுது, கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டுருது. அது வெளியில் அனுப்புகிறப்ப என்ன ஆகுதுன்னா, வெளியில் இருக்கிற காற்றுல வந்து கலந்துருது. காற்றுல கலக்கிறப்ப என்ன ஆகுது, இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ நாம் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நம்மளுக்கு வந்து கார்பன் வந்து பெரிய பிரச்சனை. நுரையீரலில் போய் இது சேர்ந்தது அப்படின்னா சுவாச கோளாறுகள்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாகுது. அப்போ இது வந்து அதிகமாக இன்றைய காலகட்டங்களில் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கங்கள் வந்து ஒரு துறையை இதுக்காக உருவாக்கியிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லிட்டு ஒரு துறையை உருவாக்கி வாகனங்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான், இதுக்கு மேலே நீங்கள் புகை, இப்போ சில இதெல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் புகை அப்படியே கக்கிட்டு போகும். நார்மலாக அது மாதிரி இருக்கிற வண்டிகளை வந்து பயன்படுத்தக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அது பெரிய பாதிப்பை ஏற்படுது, ஈவன் அவங்களுக்கே பாதிப்பு எடுத்துனா அது வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க நம்ம சொல்லணும். இதனால தான் வந்து அரசாங்கங்கள்லாம் சீரிய முயற்சி எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னா, கூடிய வரைக்கும் மாசு படுத்தக்கூடாது, இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய காற்றை வந்து மாசுபடுத்தாமல் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை, இப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கைகளே நோய்கள் வராமல் இருக்கிறத தடுக்கலாம், மெயின் அது ஒன்று சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங் சொல்கிறோம்ல, குளோபல் வார்மிங்னா புவி வந்து சூடாயிட்டே இருக்குது, இந்த மாசுபடுறதுனால பருவநிலை மாற்றங்கள்லாம் மாறுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ய மாட்டேது, பெஞ்சாலும் கம்மியாக பெய்யுது, வறட்சி ஏற்படுத்தக்கூடிய நிலைகள்லாம் இது வந்து இப்படி சொல்கிறதுன்னா, காலங்காலமாக இப்போ அதிகமாக ஒரு ரேப்பிடு சொல்லுவாங்க, அதிவேகமாக மாசு அடைஞ்சிட்டு வர்றதுனால இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தொழிற்சாலையிலேருந்து வர கழிவுகள் வந்து நம்ம புவி மண்டலத்தில் வந்து சேர சேர என்ன ஆகுதுன்னா, அமில மலைன்னு சொல்லிட்டு ஒரு சல்ஃபர் டை ஆக்சைடுனால அது வர்றது. அந்த மாதிரி அமில மலைகள் வந்து வர்றப்ப என்ன ஆகுது, அது வந்து மலையாக, அதாவது இந்த மாதிரி வாயுக்கள்லாம் தொழிற்சாலையிலேருந்து வெளியிடக்கூடிய அந்த புகை நச்சுத்தன்மையான அந்த வாயுக்கள்லாம் வளிமண்டலத்தில் போய் கலந்து அது மலையாக வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மலைகள்லாம் வந்து ஆறோட தண்ணியோடு சேர்றப்ப உயிரினங்கள்லாம் அதை சாப்பிட்றோம், அப்போ சாப்பிட்றது நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அது இல்லாமல் அமில மலை வந்து பெய்கிறப்ப ஒரு கட்டிட மேலே பெய்யுதுன்னு வச்சுக்கலேன், அதை அப்படியே அரிச்சிடும், அந்த ரொம்ப ஒரு வீரியத்தன்மையுடைய அந்த அமிலமாக மாறிடுது, அது அது வந்து இப்படி சுற்றுச்சூழல்லே மாசுபடுத்துது இல்லை. ஸோ இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்கணுங்கிறத இன்றைக்கி வந்து அரசாங்கம் வலியுறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சில தீய விளைவுகள் நான் சொன்னது இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னு வச்சிங்களேன், மாசு கலந்த காற்று வந்து ஓசோன் படத்தை தொலைக்குது. இது என்னென்னா, ஓசோன் தான் வந்து அந்த புற ஊதா கதிர்களை வந்து பூமிக்கு வந்து அதனோட வீரியத்தன்மையை குறைச்சி உள்ளுக்குள்ள அனுப்பி விட்ருக்கு, அதையே இந்த மாசு கலந்த காற்று வந்து மாசுபடுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி முடிவு நம்ம சொல்லுது. அதாவது சில விஷயங்கள் வந்து நம்மளாவே தவிர்த்துக்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், மரக்கன்றுகள் அதிகமாக நடுறலாம், அது மூலியமாக இந்த மாசு காற்று வந்து மாசடைதை தவிர்க்க முடியுறாங்க. இயற்கையில் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்தி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது. இது உதாரணமாக என்ன சொல்லணும்னா, சூரிய ஒளி மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வெப்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி சோறு சமைக்கிறது, அப்புறம் வந்து தண்ணியை சூடாக்குறது, அதுக்கப்புறம் காற்றாலைகள் அமைத்து அதன் மூலியமாக நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது, பெட்ரோல் மற்றும் நிலக்கரியில் பயன்படுற எந்த சமாச்சாரத்தையும் அதிகமாக பயன்படுத்தாமல் நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறப்ப என்னாகுனா, காற்று வந்து மாசடைகிறது தவிர்க்க முடியும். அப்புறம் புகைப்பிடித்தல் மூலியமாகவும் இதாகுது. இயற்கை வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை, அதை போற்றி பாதுகாக்கிறதுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதில் பங்கு இருக்குது. இது வந்து எப்படின்னா, இப்போ அரசாங்கங்கள் சட்டம் மூலமாக போகிறாங்க, அந்த சட்டங்கள் போட்டாமே மாறிடும்னு நினைக்க முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படணும். என்னென்னா, நாம் இன்றைக்கி ஒரு 60 வருஷங்கள் ஒன்றியும் வாழ்ந்துட்டு நம்ம போயிடுவோம், பட் நம்மளை தொடர்ந்து வரவங்க இந்த சந்ததிகள் நம்மளோட பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறத ஒரு கருத்தில் வச்சுக்கிட்டாச்சும், ஒவ்வொருத்தரும் இதனோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு கூடிய முறைக்கும் மாசுபடுத்துறதை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம தவிர்த்துக்க முடியும். காற்றை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப இதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மாசுபடக்கூடிய விஷயங்கள் நாமளே செய்வோம் நிறையா, அதெல்லாம் வந்து செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நினச்சிக்கணும். அப்படி நினைத்து கொண்டால் பெருமளவு சிறிய சிறிய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே உருவாகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை உயிரினங்கள் உயிர் வாழ தேவையான காற்று குறித்த சில அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.